இருபுறமும் மரங்கள் அடர்ந்து இருள் சூழ்ந்திருந்தது. அப்பொழுது அங்கிருந்து ஒரு யானை சிற்பத்தின் கீழே ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளே இருக்கும் பாதாள அறைக்குள்ளே மூவரையும் அழைத்து சென்றாள் அந்த மூதாட்டி. அந்த பாதாள அறைக்குள்ளே பல சிற்பங்கள் வரையப்பட்டன. அந்த சிற்பத்தை எல்லாம் வரைந்தது இந்த மூதாட்டி தான். அங்கே வரையப்பட்டது அனைத்தும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஓவியங்கள். இதுவரை அந்த பெண் கடந்து வந்த பாதையைத்தான் அந்த பெண் அழகாக தத்ரூபமாக வரைந்திருந்தாள். அதை அனைத்தையும் இளவரசருக்கு அந்த மூதாட்டி ஒரு விளக்கின் துணையோடு காட்டிக்கொண்டிருந்தார். அந்த ஓவியத்தை பார்த்த வந்தியத்தேவன் மனதில் அங்கே இருக்கும் அந்த பெண்ணின் உருவமும் நந்தினியின் உருவமும் ஒரே மாதிரியாக இருப்பது புரிய வந்தது. அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஓவியம் அழகாக கதை சொன்னது. அந்த ஓவியத்தின்படி முன்னொரு தருணத்தில் சுந்தர சோழர் குந்தவையிடம் சொன்ன கதையைத்தான் அங்கே அழகாக ஓவியமாக வரைந்து வைத்திருந்தாள். அதன் தொடர்ச்சியாக நடந்த விஷயத்தையும் வரைந்து வைத்திருந்தாள். அதன்படி இளவரசர் தீவிலிருந்து சென்ற பிறகு அவரை பார்ப்பதற்காக இந்த பெண்ணும் அவருடைய தந்தையும் நாட்டுக்கு போனார்கள். அங்கே சுந்தர சோழருக்கு முடிசூட்டினார்கள். அதை பார்த்து மனம் கலங்கிய அவள் அங்கிருந்து நேராக வந்து கோடிக்கரையில் இருக்கின்ற கலங்கரை விளக்கின் மேலே இருந்து கீழே குதித்து விடுகிறாள். ஆனால் குதித்த இடத்தில் ஒரு படகோட்டி அவளை காப்பாற்றி விடுகிறான். காப்பாற்றிய பிறகு அவளுக்கு பேய் பிடித்து விட்டது என்று எண்ணி கோவிலுக்கு அழைத்து சென்றான். அப்பொழுது அந்த கோவிலுக்கு ஒரு ராணி வருகிறாள். அந்த ராணியும் மாசமாக இருக்கிறாள். கடலில் குதித்த இந்த பெண்ணும் மாசமாக இருக்கிறாள். எனவே அவளை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த ராணி அவளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். அங்கு அவளுக்கு இரட்டை குழந்தை பிறக்கிறது. அந்த இரண்டு குழந்தையில் ஒரு குழந்தையை நான் வளர்க்க ஆசைப்படுவதாக ராணி சொல்ல, முதலில் வேண்டாம் என்று சொன்ன அந்த ஊமை பெண் பின்பு யோசித்து இரண்டு குழந்தையையும் ராணியிடமே ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போகிறாள். அந்த ராணி வேறு யாரும் அல்ல, செம்பியன் மாதேவிதான். அவ்வப்பொழுது ராணியின் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்ப்பதற்காக அந்த ஊமை பெண் நாட்டிற்கு வருவாள். அப்படி ஒரு முறை வரும்பொழுதுதான் காவேரி ஆற்றில் அருள்மொழிவர்மன் ஆற்றில் குதிக்க அதை இந்த ஊமை பெண் காப்பாற்றினாள். இவ்வாறு அந்த ஓவியங்கள் சொல்ல அந்த ஓவியத்தை பார்த்த அருள்மொழிவர்மன், நீங்கள் காப்பாற்றிய குழந்தை நான் தான், காப்பாற்றியது நீங்கள் தான் என்று சொல்ல இளவரசரை கட்டி பிடித்து உச்சி முகர்ந்தாள். பின்பு அந்த மண்டபத்தில் இன்னொரு மூலைக்கு இளவரசரை அழைத்து சென்றாள். அங்கேயும் பல சிற்பங்கள் வரையப்பட்டன. ஆனால் அது அவளுடைய வாழ்க்கை அல்ல. இளவரசருக்கு வரக்கூடிய அபாயங்களை பற்றியும் ஆபத்துக்களை பற்றியும் அங்கே வரைந்திருந்தாள். ஆக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இளவரசருக்கு சமிக்கை வழியாக எச்சரித்துக் கொண்டிருந்தாள். பின்பு அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். வெளியே வந்து பார்த்தபொழுது இவர்கள் மூவரும் படுத்திருந்த அந்த அரண்மனை எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் இளவரசருக்கு புரிந்தது, அங்கேயே அவர்கள் படுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த தீக்கு அவர்களும் இரையாயிருப்பார்கள். அதில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் மூவரையும் இந்த மூதாட்டி அழைத்து வந்திருக்கிறாள். பின்பு அங்கிருந்து மூதாட்டி செல்ல வந்தியத்தேவன் மனதில் மட்டும் இந்த மூதாட்டியின் முகமும் நந்தினியின் முகமும் ஒரே மாதிரி இருப்பதற்கும் அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியமும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது. ஆனால் அதை யாரிடமும் அவன் சொல்லவில்லை. பிறகு வேறு இடத்தில் மூவரும் தங்கினார்கள். பொழுது விடிந்ததும் வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு படை இவர்களை நோக்கி வருவதை அவர்கள் மூவரும் பார்த்தார்கள். உடனே இளவரசர் வந்தியத்தேவனை பார்த்து சண்டையிட ஆரம்பித்தார். உனக்கு ராஜ்யம் வேண்டுமா? அப்படி என்றால் என்னுடன் யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இருவரும் கத்தியை பிடித்துக் கொண்டு சண்டைபிட ஆரம்பித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் நேற்று இரவு விளையாட்டாக கேட்டதை இப்படி விபரீதமாக புரிந்து கொண்டாரே என்று எண்ணிக்கொண்டே இளவரசரோடு கத்தி சண்டை புரிந்து கொண்டிருந்தான். ஒரு சமயத்திற்கு மேலே எதிரில் இருப்பவர் இளவரசராக இருந்தால் என்ன, சக்கரவர்த்தியாக இருந்தால் என்ன, நம் சுய மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்ட பின்பு பொங்கி எழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு இளவரசரை தாக்க ஆக்ரோஷமாக ஓடி வந்தான். பின்பு இருவரும் மாறி மாறி கத்தி சண்டை புரிந்து வந்தார்கள். இவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை அங்கிருந்த மக்கள் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானுக்கு உண்மை புரிந்துவிட்டது. எதற்காக இளவரசர் திடீரென்று வந்தியத்தேவனை வலுச்சண்டைக்கு அழைத்தார் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. ஆகவே அவனோடு இருந்த குதிரையை சாலைக்கு குறுக்கே நிற்க வைத்து யார் வருவது என்று பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அப்பொழுது அவர்களை நோக்கி யானையில் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் வந்து கொண்டிருந்தார்கள். மேலும் ஒரு சில வீரர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். சண்டையை பார்த்து கொண்டிருந்த சேனாதிபதி இவ்வளவு அருமையான சண்டையை பார்த்து அதிக நாட்கள் ஆகிவிட்டது என்று வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் பார்த்திபேந்திரனோ வழக்கம் போல் வந்தியத்தேவன் மீது கோபம் கொண்டிருந்தான். அதிக பிரசங்கித்தனமாக இளவரசரையும் விட்டு வைக்காமல் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று கோபப்பட்டுக் கொண்டிருந்தான். இவர்களோடு சேர்த்து கூட்டத்தில் ஒருவளாக பூங்குழலியும் இருந்தாள். கையில் ஒரு பூவை வைத்துக் கொண்டு சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள். இளவரசருக்கு ஓலை கொண்டு வந்திருப்பதாக சொல்லிவிட்டு இளவரசரிடமே சண்டைக்கு சென்றிருக்கிறானே, நாம் இவனிடம் ஏமாந்து போனோமோ என்று எண்ணிக்கொண்டே சண்டையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வந்தியத்தேவன் பூங்குழலியை பார்த்தான். அந்த சமயத்தில் அவனுடைய கவனம் சிதறியது. அந்த ஒரு நொடி பொழுதில் வந்தியத்தேவனுடைய வாளை இளவரசர் தட்டிவிட்டார். பிறகு வாள் சண்டை முடிந்ததும் வந்தியத்தேவனை வெகுவாக பாராட்டினார் இளவரசர். நீங்கள் ஒன்றும் வாள் வீச்சுக்கு தோற்கவில்லை, அந்த பெண்ணின் பார்வை வீச்சுக்குத்தான் தோற்று போனீர்கள் என்று இளவரசர் சொன்னார். அப்பொழுது அந்த இடத்தில் பெரிய வேளாளரும் பார்த்திபேந்திரனும் வந்தார்கள். வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று எதற்காக நம்மிடம் சண்டை பிடித்தார்? நம்மை போலவே அவரும் அந்த பெண்ணை கவனித்திருக்கிறார். ஆனால் அவரின் வாள் நழுவவில்லை. இனி பெண்களை பார்க்கும்பொழுது நாமும் மனதை சிதறவிடக்கூடாது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான். பிறகு அனைவரும் சேர்ந்து அங்கு இருந்த ஒரு பழைய மண்டபத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். பார்த்திபேந்திரனை பார்க்கதான் நான் சென்று கொண்டிருந்தேன், வழியில் நீங்களே வந்துவிட்டீர்கள் என்று இளவரசர் சொல்ல, அப்பொழுது இளவரசர் வந்தியத்தேவன் ஓலை கருத்தையும் ஆழ்வார்க்கடியான் கருத்தையும் சொல்ல, பெரிய வேளாளரும் அதையே சொன்னார். நீங்கள் சில காலம் இலங்கையில் தங்கியிருப்பதுதான் நல்லது என்று சொல்ல பார்த்திபேந்திரன் குறுக்கே வந்து அவனுடைய கருத்தை முன்வைத்தான். தங்கள் தமையனாரும் தங்கள் பாட்டன் மலையமானும் தங்களை கையோடு அழைத்து வரும்படி தாங்கள் வந்தவுடன் எதிரிகளின் கொட்டத்தை அடக்கிவிட்டு தங்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வடநாடு மீது படையெடுத்து செல்வதாக ஆதித்த கரிகாலர் திட்டமிட்டு இருப்பதாக பார்த்திபேந்திரன் சொன்னான். உடனே இளவரசர், அதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் விருப்பமில்லை. என் தமையனோ அல்லது என் சிறிய தந்தையான மதுராந்தகரோ அவர்களே ஆட்சி செய்யட்டும். அது பெரியவர்கள் கூடி எடுக்க வேண்டிய முடிவு என்று சொல்ல, உடனே பெரிய வேளார் குறுக்கே வந்து, ஒரு நிமிடம் இந்த ஓடைக்கார பெண் கூறுவதையும் கேட்டுவிட்டு முடிவு செய்யுங்கள் என்று சொல்ல, பூங்குழலி அங்கே வந்தாள். பூங்குழலியை பார்த்து சேனாதிபதி, நீ யானை இரவில் பார்த்ததையும் கேட்டதையும் இளவரசரிடம் சொல் என்று சொல்ல, இளவரசர் பூங்குழலியை பார்த்து, நீதான் சமுத்திரகுமாரியா? நீ என்ன பார்த்தா என்று சொல் என்று கேட்க, பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்து, உங்களை நான் மாந்தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பி செல்கையில் அப்பொழுது எனக்கு பின்னால் இரண்டு மிகப்பெரிய கப்பல் வந்தது. இரண்டும் என்னை கடந்து சென்றது. அந்த இரண்டு கப்பலிலும் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது. அது எங்கு செல்கிறது என்று பார்த்தால் அந்த இரண்டு மரக்கலங்களும் யானை இரவு துறைக்கு தான் சென்று கொண்டிருந்தது. நானும் அதை பின்தொடர்ந்து சென்று மரத்தின் மீது அமர்ந்திருக்கையில் அப்பொழுது அந்த மரக்கலத்தில் வந்த சோழ நாட்டு வீரர்கள் பேசியது என் காதுக்கு விழுந்தது. அவர்கள் பேசியதை வைத்து பார்க்கும்போது அவர்கள் பழுவேட்டர்கள் ஆட்கள் என்று தெரிந்தது. அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சின்ன இளவரசரான அருள்மொழிவர்மனை கைது செய்து கொண்டு வருமாறு சக்கரவர்த்தி கட்டளையிட்டு இருப்பதாகவும் உடனே அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த பூங்குழலி, பழுவேட்டரர்கள் அந்த அளவுக்கு போய்விட்டார்களே, இந்த விஷயத்தை உடனே பொன்னியின் செல்வனிடம் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். வரும் வழியில் கஷ்டப்பட்டு சேனாதிபதியை பார்த்து உண்மையை சொன்னேன். இவ்வாறு சொல்லி முடித்ததும் பார்த்திபேந்திரன், எவ்வளவு தைரியம் இருந்தால் உங்களை கைது செய்ய பழுவேட்டர்கள் ஆட்கள் இங்கு வந்திருப்பார்கள். அவர்களை கொன்றுவிட்டு உடனே காஞ்சிக்கு சென்று பெரும் படையோடு தஞ்சைக்கு சென்று அவர்களை அழித்துவிட்டு நீங்கள் முடிசூட வேண்டும் என்று சொல்ல, அதையெல்லாம் வேண்டாம் என்று இளவரசர் தடுத்து விட்டார். அந்த பெண் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டது ஒன்றுதான், நான் உடனே தஞ்சைக்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரியான தருணத்தில் என் தந்தையின் பக்கத்தில் நான் இருப்பது மிகவும் அவசியம். அதனால் நீங்கள் அனைவரும் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்ல, உடனே பெரிய வேளாளர், ஒருவேளை அந்த பாவிகள் சூழ்ச்சி செய்து தங்களை சிறையில் அடைத்து விட்டால் என்று சொல்ல, உடனே இளவரசர் கோபப்பட்டார். என்னை சிறையில் அடைக்கும் துணிவு எந்த ஆண்மகனுக்கு இருக்கிறது என்று கோபப்பட்டு கொண்டே பூங்குழலியை அழைத்து, நீ அவர்களை எங்கு பார்த்தாயோ அங்கு என்னை அழைத்து செல். அவர்கள் என்னை சிறைபிடித்து செல்லட்டும். அவர்களுடனே சென்று அவர்கள் கூடவே நாட்டுக்கு செல்கிறேன் என்று சொல்ல, பெரிய வேளாளர் அதற்கு சம்மதிக்கவில்லை. உடனே இளவரசர் முறைத்து பார்க்க அவர் அமைதியாகி விடுகிறார். அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் வானதியை எப்படியாவது அருள்மொழிவர்மனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது. அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு இளவரசர் இலங்கையில் இருக்க வேண்டும். அதற்காக தான் அவர் பல சூழ்ச்சிகள் செய்தார். உதாரணத்திற்கு புத்த சன்னியாசிகளை அழைத்து இளவரசருக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் அனிருத்த பிரம்மராயருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர் வேவு பார்ப்பதற்காக ஆழ்வார்க்கடியானையும் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக இளவரசர் இலங்கையில் இருந்து இங்கு ஆட்சி புரிய வேண்டும் என்பதே சேனாதிபதியுடைய ஆசையாக இருந்தது. ஆனால் இளவரசர் பார்த்திபேந்திரன் சொன்னதையும் சேனாதிபதி சொன்னதையும் மறுத்துவிட்டு பூங்குழலியோடு அந்த கப்பல் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு வந்திருக்கும் பழுவேற்றர்கள் ஆட்களோடு தஞ்சைக்கு செல்வதிலேயே மும்மரமாக இருந்தார். அவர்கள் சொன்னதையெல்லாம் இளவரசர் கேட்க அந்த கப்பல்கள் இருக்கும் இடத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார். அவர் குதிரையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது மரத்திற்கு பின்னால் இருந்து அவரை நோக்கி ஒரு அம்பு வந்தது. எப்படியோ அந்த அம்பு தவறிவிட்டது. ஆக எதிரிகள் குதிரையில் சென்றால் நம்மை கொன்று விடுவார்கள் என்று எண்ணி யானையின் மீது பயணம் செய்ய அவர் முடிவு செய்தார். அங்கிருந்து அனைவரிடமும், நானும் பூங்குழலியும் முன்னால் செல்கிறோம், நீங்கள் அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு யானையின் மீது பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள் இளவரசரும் பூங்குழலியும். அருள்மொழிவர்மனுக்கு யானையின் பாஷை புரியும். அவரால் ஒரு யானையை எளிமையாக கட்டுப்படுத்தவும் முடியும், உடனடியாக மதம் பிடித்து ஓட வைக்கவும் முடியும். அவ்வாறான தந்திரத்தை அப்பொழுது அவர் செய்தார். யானைக்கு மதம் பிடித்தது. இளவரசரையும் பூங்குழலியும் தூக்கி கொண்டு அந்த யானை ஓட ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பெரிய வேளாளர், பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் அனைவரும் அந்த யானையை பின்தொடர்ந்து சென்றார்கள். இந்த சமயத்தில் அருள்மொழிவர்மன் மீது அம்பெறிந்தவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும். மந்திரவாதி இலங்கைக்கு வந்து இலங்கை மன்னன் உதவியோடு இளவரசரை கொள்வதற்காகத்தான் பல திட்டங்களை தீட்டினார். தொடங்கினான். நாம் முன்பு பார்த்த கல்லை போட்டுக் கொள்வது, குடிசை எரிய வைப்பது மற்றும் இப்பொழுது அம்பு விடுவது முதல் அனைத்தையும் அவர்கள்தான் செய்தார்கள். இளவரசர் அவர்கள் விட்ட அம்பில் தப்பித்தவுடன் பெரிய வேளாளர் ஆட்களும் பார்த்திபேந்திரனும் அந்த எதிரிகளை துரத்த ஆரம்பித்தார்கள். அவர்கள் கையில் மாட்டாதவாறு அனைவரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஒருவாறு மதம் பிடித்து ஓடிய யானை இளவரசரை கைது செய்து கொண்டு செல்ல காத்திருக்கும் தொண்டையனாறு கடற்பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். சுந்தர சோழர் அருள்மொழிவர்மனை ஏன் கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார்? இதற்கான காரணம் என்னவென்றால், சுந்தர சோழர் தன் இரு மகன்களையும் தஞ்சைக்கு வரும்படி பல ஓலைகளை அனுப்பியும் அவர்கள் வராததை எண்ணி வருத்தப்பட்டார். அவர் வருத்தப்பட்டதை பெரிய பழுவேட்டரையர் பயன்படுத்தி கொண்டார். அப்பொழுது அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியை பார்க்க வந்த புத்த சன்னியாசிகள் இலங்கை மன்னன் மகிந்தனின் ஆட்சி சரியில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் இலங்கை சிம்மாசனத்தை அருள்மொழிவர்மன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதை அருகில் இருந்து பார்த்த பெரிய பழுவேட்டரையருக்கு ஒரு யோசனை வந்தது. அருள்மொழிவர்மன் இலங்கை சிம்மாசனத்தை அபகரிக்க எண்ணியதாக குற்றம் சாட்டி இளவரசரை கைது செய்தாவது அழைத்து வரலாம் என்ற யோசனையை சக்கரவர்த்திக்கு பெரிய பழுவேட்டரையர் கொடுக்கிறார். ஏன் இந்த யோசனை என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் வரும். சக்கரவர்த்தியிடமிருந்து சென்ற ஓலைகள் இளவரசரிடம் சேராவிட்டால் காஞ்சியில் கரிகாலனின் பாட்டன் மலையமானும் இலங்கையில் பெரிய வேளாரும் தடுப்பதாக பெரிய பழுவேட்டரையர் எண்ணினார். அதனால் சக்கரவர்த்தியிடம் அப்படி கூற தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பொன்னியின் செல்வரை கைது செய்து வர உத்தரவிடுகிறார் சுந்தர சோழர்.